நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் சுயேட்சையாக போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளது குறித்த செய்திகள், இந்த தேர்தலில் இபிடிபி கட்சியின் நிலைப்பாடு,
எங்களுடைய மக்கள் ஆரம்ப காலம் தொற்று கட்சி சின்னத்தில் போட்டி போட வேண்டும் என்று தொடர்ச்சியாக விடுத்த கோரிக்கையை கருத்திலெடுத்து பெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை எங்களுடைய கட்சி சின்னமாகிய புவின சின்னத்தில் கேட்க இருக்கின்றோம்.
இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் முதல் வேட்பாளர் பட்டியல் வெளியாகியுள்ளது குறித்த விவரங்கள், அமெரிக்காவின் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் தமிழ் கற்கைக்கென தனியாக ஒரு துறை ஆரம்பிக்கப்பட உள்ளது குறித்து அதை முன்னெடுத்த டாக்டர் ஜானகிராமன் அவர்களுடன் ஒரு உரையாடல்.
ஹார்வர்டு யூனிவர்சிட்டி ஒரு தனி துறையை ஆரம்பித்து செய்கிறது என்றால் உலக மக்கள் அனைவரும் அதை உன்னித்து கவனிப்பார்கள், நமக்கு ஒரு தனித்துவம் கிடைக்கும் என்பதை எண்ணி இதை நாங்கள் யோசித்தோம்.
இந்தியாவை உலுக்கும் யாப்பம் ஊழலை மத்திய புலனாய்வு அமைப்பு விசாரிக்கும் என்று கூறியுள்ளதும் இன்ன பிற செய்திகளும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் முரளிதரன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
சீன பங்கு சந்தைகள் இன்று நல்ல உயர்வை சந்தித்திருக்கும் நிலையில் கடந்த சில நாட்களில் ஏன் வீழ்ச்சி ஏற்பட்டது என்பது குறித்த விசாரணையை சீன அதிகாரிகள் துவங்கியுள்ளனர். கடந்த 3 வார காலகட்டத்தில் சீன பங்கு சந்தைகளில் ஏற்பட்ட வீழ்ச்சியால் கிட்டத்தட்ட கால் பங்கு நிதி சந்தையிலிருந்து வெளியேறியது. இந்த பிரச்சனையின் காரணமாக சீன சந்தையின் முதிர்ச்சியின்மை வெளிவந்திருப்பதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்.
சிரியாவில் நெருக்கடிகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அந்நாட்டை விட்டு வெளியேறிய மக்களின் எண்ணிக்கை 40 லட்சத்தை கடந்துவிட்டதாக அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. தமது தலைமுறையினர் சந்திக்கும் மிக மோசமான மனிதாபிமான நெருக்கடி இது என்று அந்த அமைப்பின் தலைவர் அன்டோனியோ குட்ரஸ் விவரித்துள்ளார்.
This is an endless tragedy, the worst catastrophic humanitarian crisis.
துருக்கி, லெபனான் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளுக்கு வெளியேறியுள்ள சிறிய அகதிகளுக்கு உதவ தேவையான நிதியில் 1/4 மட்டுமே அந்த அமைப்புக்கு கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிரியாவில் நிலைமைகள் மோசமடைந்து வரும் நிலையில் பலர் தங்களின் உயிரை பணயம் வைத்து மத்திய தரைக்கடலை கடந்து ஐரோப்பாவுக்கு செல்ல துவங்கியுள்ளனர். அகதிகளாக நாட்டை விட்டு வெளியேறியவர்கள் தவிர சிரியாவுக்கு உள்ளேயே இடம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை 70 லட்சம் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சிரியாவில் கடந்த 2011 சண்டைகள் தொடங்கியதிலிருந்து அந்த நாட்டின் மக்கள் தொகையில் ஏறக்குறைய சரிபாதி பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர்.
கிரேக்கம் தனது கடன் பிரச்சினைக்கு தீர்வை முன்வைப்பதற்கான காலக்கெடு முடிவடையவிருக்கும் நிலையில் தன்னுடைய தீர்வு திட்டத்திற்கு அரசியல் ஆதரவை பெறுவதற்கான முயற்சிகளில் கிரேக்க பிரதமர் அலெக்சிஸ் சிப்ராஸ் ஈடுபட்டுள்ளார். கிரேக்கம் தனது கடன் பிரச்சினைக்கு புதிய தீர்வு திட்டத்தை முன்வைப்பதற்கான காலக்கெடு இன்றுடன் முடிவடைகிறது. புதிய தீர்வு திட்டத்தை முன்வைத்தால்தான் கடன் அளிப்பவர்களிடமிருந்து 3வது தவணைத் தொகையை பெற முடியும். இந்த நிலையில் வரி அதிகரிப்பு, ஓய்வூதிய சீர்திருத்தம் உள்ளிட்ட தனது தீர்வு திட்டத்திற்கு ஒப்புதலை பெற சிப்ராஸ் இன்று அமைச்சரவைக் கூட்டத்தை நடத்தினார். இந்த புதிய தீர்வு திட்டத்தை சனிக்கிழமையன்று ஐரோப்பிய நாடுகளின் நிதியமைச்சர்கள் பரிசீலிப்பார்கள். இதனையடுத்து ஞாயிற்றுக்கிழமையன்று ஐரோப்பிய நாடுகளின் உச்சி மாநாடு நடக்கவிருக்கிறது. வங்கிகள் மூடியிருப்பது தொடரும் என அறிவித்திருக்கும் கிரேக்க அரசு ஒரு நாளைக்கு 60 யூரோ மட்டுமே எடுக்க முடியும் என்ற கட்டுப்பாடு திங்கட்கிழமை வரை தொடரும் என்று தெரிவித்துள்ளது.
ஆப்கானிஸ்தான் கிழக்கு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதலில் இஸ்லாமிய அரசு போராளி குழுவைச் சேர்ந்த முக்கிய உறுப்பினர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சாயிதுல்லா சாஹிப் என்று அறியப்பட்ட இவர் பாகிஸ்தானில் உள்ள தலிபான்களின் பேச்சாளர்களாக செயற்பட்டு வந்துள்ளார். ஆனால் கடந்த ஆண்டு இஸ்லாமிய அரசு அமைப்பில் இவர் இணைந்து கொண்டார். இவர் சில ஐஎஸ் உறுப்பினர்களுடன் இருக்கும் வீடியோ காட்சிகள் வெளிவந்ததை அடுத்து ஆப்கான் இராணுவம் இந்த தாக்குதலை நடத்தியது. இதே தாக்குதலில் ஐஎஸ் உறுப்பினர்கள் இருவரும் கூட கொல்லப்பட்டனர்.
காசாவில் காணாமல் போன 2 இஸ்ரேலிய குடிமக்களுக்கு ஹமாஸ் இயக்கமே பொறுப்பு என இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார். காணாமல் போனவர்களில் ஒருவரான அவ்ரஹம் மெங்கிஸ்டுவை மீட்க எல்லா முயற்சிகளும் செய்யப்படும் என நெத்தன்யாகு தன் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அவர்கள் காசாவில் இருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை என இஸ்ரேலிய ஜனாதிபதி ரூவன் ரிவ்லினும் கூறியுள்ளார். எத்தியோப்பிய வம்சாவளியை கொண்ட மெங்கிஸ்டு கடந்த ஆண்டு இஸ்ரேல் காசா யுத்தம் முடிவடைந்து 2 வாரங்களுக்கு பிறகு சட்டவிரோதமாக காசாவுக்கு சென்றதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மெங்கிஸ்டுவை தவிர இஸ்ரேலைச் சேர்ந்த அரபு இனத்தவர் ஒருவரும் காசாவில் பிடித்து வைக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவரது பெயர் வெளியிடப்படவில்லை. ஹமாஸ் இயக்கம் இது தொடர்பாக இதுவரை எந்த கருத்தையும் வெளியிடவில்லை.
ஜப்பானில் உள்ள ஒரு பழச்சந்தையில் ஒரு கொத்து திராட்சை பழம் $8,200 விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த கொத்தில் உள்ள ஒவ்வொரு பழமும் $250 மதிப்பை பெற்றிருக்கிறது.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான செய்திகள். அந்த தேர்தலில் வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் சுயேட்சையாக போட்டியிடப் போவதாக இன்று பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார். இதுகுறித்த விரிவான செய்திகளுடன் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினரும் வடமாகாண சபை உறுப்பினருமாகிய அனந்தி சசிதரன் அவர்கள் பொதுத் தேர்தலில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் போட்டியிடுவதற்கு மேற்கொண்ட முயற்சி தொடர்பில் இடம்பெற்று வருகின்ற வாத பிரதிவாதங்களுக்கு இடையில் தான் தனித்து நின்று சுயேட்சையாக தேர்தலில் களமிறங்கப் போவதாக பிபிசி தமிழோசியிடம் தெரிவித்தார்.
இம்முறை தேர்தலில் சுயேட்சையாக இறங்குவதற்கு தீர்மானித்து விட்டேன். மக்கள் குழுக்களாக அமைப்புகளாக வந்து நீங்கள் கட்டாயம் இறங்கணும், அதுவும் போரில் பாதிக்கப்பட்ட மக்கள். எனவே அவர்கள் சார்பில் நான் சுயேட்சையாக நான் இறங்கி என்னுடைய வெற்றியை நான் ஈட்டப் போகின்றேன்
என்றார் அனந்தி சசிதரன் அவர்கள். இந்த நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினராகிய அனந்தி சசிதரனுக்கு வேட்பாளர் பட்டியலில் இடமளிப்பதற்கு நீங்கள் மறுத்துள்ளதாக அவர் குற்றம் சுமத்தி இருக்கின்றாரே, அதற்கு நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாராஜ் அவரிடம் கேட்டேன்.
தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் வகையில் மத்திய செயற்குழு அவருக்கு எதிராக ஒரு கேள்வி எழுப்பி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய சில விஷயங்களை குறிப்பிட்டு அவரிடம் இதுக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம். ஆனால் அவர் அதுக்கு ஒழுங்கான பதில் அல்லது சரியாக பதிலளித்திருக்கவில்லை. ஆனாலும் நாங்கள் அவர் மீது நீக்க வேண்டும் என்ற அளவுக்கு செல்லவில்லை. அவர் ஒரு பெண் என்ற வகையிலும் அவர் மீது நாங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு கருவி கொண்டிருந்த காரணத்தினாலும் நாங்கள் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தால் அவருடைய மாகாண சபை பதவியை இழக்க வேண்டி ஏற்பட்டுவிடும். நாங்கள் அவ்வளவுக்கு செல்லவில்லை. ஆனாலும் அவர் இந்த பொதுத் தேர்தல் வந்தவுடன் பத்திரிகைகளை தான் அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருந்தாரே தவிர தான் போட்டியிட விரும்புகிறேன் என்று சொன்னாரே தவிர எங்களுக்கு ஒரு விண்ணப்பம் செய்யவில்லை. அவருடைய விண்ணப்பம் ஒன்று கிடைத்திருந்தால் அவரை கூப்பிட்டு நாங்கள் பேசியிருப்போம்.
அனந்தி சசிதரனையும் விட சிறந்த பெண் வேட்பாளர்கள் தங்களிடம் விண்ணப்பித்திருப்பதாகவும் அவர்களில் சிலரை தாங்கள் தெரிவு செய்திருப்பதாகவும் சேனாதிராஜ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்.
அவரை விட சிறந்த பெண் வேட்பாளர்கள் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே இரண்டு பேரையும் முல்லைத்தீவிலே ஒரு நல்ல நிர்வாகியாக இருந்த ஒரு பெண்மணி அப்படி திருகோணமலையிலே அப்படி பல இடங்களிலும் பெண் வேட்பாளர்களை நிறுத்தி வளர்க்க எங்களிடம் போதிய அளவு சிறந்த வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். ஆனபடியாக ஒரு பிரச்சனையை நாங்கள் மீண்டும் தொடர்வதற்கு நாங்கள் விரும்பவில்லை. சுரேஷ் கேமச்சந்திரன் அவர்கள் தான் பெண் வேட்பாளர்களில் ஒருவரை நான் நிரப்புவதற்கு ஆயத்தம் என்று சொன்னார். ஆனால் அவர் நாங்கள் பொதுவாக தீர்மானிக்கக்கூடிய அவரையும் நியமிக்காமல் அனந்தியை பற்றி விசாரித்தார். நாங்கள் அவர் எங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர், நாங்களே நியமிக்கவில்லை. அவர் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தவர், ஆனால் நாங்கள் தீவிரமான நடவடிக்கைக்கு போகவில்லை. அதனுடைய நீங்கள் இன்னொரு சிறந்த வேட்பாளரை பாருங்கள் என்று சொன்னோமே தவிர நாங்கள் வேறு பேசியதை நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்க தேவையில்லை. இது ஒரு பெரிய பூதாகாரமாக்க வேண்டிய பிரச்சனையும் அல்ல
என்றார் மாவை சேனாதிராஜ அவர்கள். அங்கத்துவம் வைக்கின்ற கட்சியின் தலைவரிடம் அல்லது செயலாளரிடம் வேட்பாளர் ஆவதற்கு விண்ணப்பம் செய்யாமல் உங்களுக்கு எவ்வாறு வேட்பாளர் பட்டியலில் இடமளிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றதே, நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என அனந்தி சசிதரன் அவர்களிடம் கேட்டேன்.
6 மாத காலமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிற எனக்கு இன்று வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காது உள்ளவர் இந்த வேட்பாளர் கடிதத்தை நான் கொடுத்தவுடன் விசாரணை வைத்து என்னுடைய பக்கம் நியாயத்தை தந்து ஏதோ வேட்பாளராக தந்து விடுவது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை காட்டியிருக்கின்றார். உண்மையில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தன் ஐயாவிடம் சென்று 1 மணி நேரம் கலந்துரையாடி என்ன காரணங்களுக்காக எனக்கு இந்த வேட்பாளர் தர வேண்டும் என்று சொல்லி நான் அவரிடம் கேட்டிருந்தேன், கோரிக்கை வைத்திருந்தேன். சரி, நான் கொடுக்கவில்லை என்று வையுங்கள், எனக்கு கொடுக்க வேண்டும் என்று தலைவர் ஹென்றி மகேந்திரன் அவர்கள், இபிஆர்ல சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் சம்பந்தர் ஐயாவிடம் நேரடியாகவே வேட்பாளர் இது கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். சரியா, தமிழரசு கட்சி கூடாக தரவில்லை. ஆனால் இபிஆர்ல சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தனக்கு வழங்கப்படுகின்ற 2 ஆசனங்களில் 1 அனந்திக்கு கொடுக்க போறன்ற போது இல்லை, எக்காரணம் கொண்டும் கொடுக்க இயலாது, அவர் இப்பொழுதும் எனது கட்சி தான் என்று கூறியிருக்கின்றார். உண்மையில் வேதனையான வெக்கப்பட வேண்டிய விடயம்.
சார், இப்ப வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர் பட்டியல்கள் ஓரளவு பூர்த்தியாகிவிட்டன. நாளை அவர்கள் தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். இந்த நிலைமையில் அடுத்ததாக நீங்க என்ன செய்ய போறீங்க?
சாதாரண ஒரு பெண்ணாக தலைமறைவாக இருந்த என்னை அரசியலுக்குள் கொண்டு வந்து இழுத்து விட்டார்கள் தங்களுடைய சுயநல லாபம் கருதி. ஆனால் நான் அடிபட்டே ஆக வேண்டும் என்ற செய்தியை இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே சொல்லியிருந்தது. இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் சொல்லியிருக்கிறார்கள், நீ போராடினால்தான் நீ வாழலாம் என்ற செய்தியை இம்முறையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எனக்கு தெளிவாக கூறியிருக்கார். எனவே நான் சுயேட்சையாக தனித்து நின்று மக்கள் மத்தியில் என்னுடைய கொள்கைகளை கொண்டு சென்று நான் போராடத்தான் போகின்றேன்
என்றார் அனந்தி சசிதரன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் தேர்தலில் போட்டியிடும் நோக்கில் வேட்பு மனுவில் இன்று கையெழுத்திட்டுள்ளார். இதுகுறித்து கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்பு மனுக்களில் கையொப்பம் இட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த போதே அவர் இதனை அறிவித்தார். இதன்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குர்நாகல் மாவட்டம் ஊடாக தேர்தலுக்கு பிரவேசிக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த விமல் வீரவன்ச ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வேட்பு மனுக்கள் தயார் செய்யும் நடவடிக்கைகள் தற்போது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் நாளைய தினம் முதல் அதனை கையளிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவித்தார். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மைத்ரி மஹிந்த ஆட்சியொன்று உருவாக்கப்படும் என்று தெரிவித்த விமல் வீரவன்ச அதன் மூலம் தற்போது எமது நாட்டுக்கு எதிராக செயற்பட்டு வரும் மேற்குலக நாடுகளின் சதி முயற்சிகள் தோற்கடிக்கப்படும் என்றும் எச்சரித்தார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வேட்பு மனுக்கள் பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கைகளுடன் தான் சம்பந்தப்படவில்லை என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்ததாக ஊடகங்கள் அறிவித்தார். தேர்தலில் போட்டியிடும் நபர்களுக்கான வேட்பு மனுக்களை பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கைகள் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் செயலாளர் சுசில் பிரேம் ஜெயந்த் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் அனுர பிரியதர்ஷன யாப்பா தலைமையிலான நிர்வாக குழுவொன்றின் மூலமே மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த குழுவின் தீர்மானங்களுடன் தனக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை என்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இம்முறை தேர்தலில் தாங்கள் தனித்து போட்டியிட தீர்மானித்துள்ளதாக முன்னாள் ராணுவ தளபதி பொன்சேகா தலைமையிலான ஜனநாயக கட்சி அறிவித்துள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ தேர்தலில் போட்டியிடுவதானால் தாங்கள் பிரதான கட்சியொன்றுடன் போட்டியிடுவதாக சரத் பொன்சேகா முன்பு அறிவித்திருந்தார். ஆனால் தாங்கள் இம்முறை தனித்து போட்டியிட தீர்மானித்துள்ளதாக இன்று கொழும்பில் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்த பின்பு முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஊடகங்களுக்கு தெரிவித்தார். நாம் தனித்து போட்டியிட தீர்மானித்துள்ளோம் என்று தெரிவித்த சரத் பொன்சேகா இதன்படி தான் கொழும்பு மாவட்டத்திலும் தனது மனைவி அனுமா பொன்சேகா கம்பா மாவட்டத்திலும் போட்டியிட உள்ளதாக அறிவித்தார்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். இதனிடையே வேட்புமனு தாக்கல் சூடு பிடித்துள்ள நிலையில் இபிடிபி கட்சியின் நிலைப்பாடு என்ன என்று அதன் தலைமைச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் கேட்டேன்.
எங்களுடைய நீண்டகால அரசியல் வரலாற்று அனுபவங்கள் இருந்து கொண்டும் எங்களுடைய மக்கள் ஆரம்ப காலம் தொட்டு கட்சி சின்னத்தில் அதாவது ஊன சின்னத்தில் போட்டி போட வேண்டும் என்று தொடர்ச்சியாக விடுத்த கோரிக்கையும் கருத்தில் எடுத்து பெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை எங்களுடைய கட்சி சின்னமாகிய ஊன சின்னத்தில் கேட்க இருக்கின்றோம். ஒரு காலகட்டத்தில் உறவுக்கு கரமாகவும் உரிமைக்கு குரலாகவும் செயல்பட்டிருந்தோம். ஆனால் இன்று அதை மாற்றி உரிமைக்கான குரலாகவும் உறவுக்கான கருத்தோடும் இருக்கின்றோம்.
ஆனால் கடந்த வாரம் நீங்கள் தமிழோசியிடம் பேசும் பொழுது கொழும்பில் இன்றைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, சந்திரிகா குமாரதுங்க அம்மையார், ரணில் விக்ரமசிங்க அனைவரையுமே உங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருப்பதாக நீங்கள் சொன்னீர்கள். அந்த பேச்சுவார்த்தையில என்ன நடந்தது?
இல்ல, நான் குறிப்பிட்டது போல எல்லோரோடும் கலைக்க முடியாவிட்டாலும் சிலரோடு நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். கலந்துரையாடி எங்களுடைய முடிவுகளை நாங்கள் அவர்களிடம் தெரிவித்திருந்தோம்.
நீண்ட நாட்களாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இருந்தீர்கள். இப்ப அந்த கூட்டமைப்பிலிருந்து வெளிவந்து தனியாக போட்டியிடுவதற்கு என்ன காரணம்? கூட்டமைப்பினுடன் நீங்க பேச்சுவார்த்தை நடத்தலையா? அதாவது முன்னாள் ஜனாதிபதி அல்லது இன்னாள் ஜனாதிபதியுடன்?
அதாவது இருவரோடும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய கருத்துக்களை அதாவது நாங்கள் எடுத்த முடிவுகளை நாங்கள் அவர்களிடம் தெரியப்படுத்தி இருந்தோம்.
இல்ல, அவர்களுடைய பதில் என்னவாக இருந்தது?
இல்ல, அவர்கள் தங்களோடு தொடர்ந்து இணைந்து செயல்படுமாறுதான் கேட்டிருந்தார்கள். ஆனா எங்களுடைய நிலைமைகளையும் எங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய மக்களுடைய விருப்பங்களையும் நாங்கள் அவர்களிடம் அப்போது தெரிவித்திருந்தோம்.
இப்ப யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் மட்டுமே இபிடிபி போட்டியிட போகிறதா அல்லது மற்ற தேர்தல் மாவட்டங்களில் போட்டியிடும் வாய்ப்பு இருக்கிறதா?
எங்களுடைய கட்சி கொள்கை மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, எக்காலத்திலும் பிரிக்கப்பட முடியாத வடகிழக்கு ஒரு அழகு என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்தும் முகமாக, அதை வெளிப்படுத்தும் முகமாக, அதை உறுதிப்படுத்தும் முகமாக 5 தேர்தல் மாவட்டங்களில் நாங்கள் போட்டியிட இருக்கின்றோம். 1 ஜாழ் தேர்தல் மாவட்டம் என்று சொல்லுகின்ற போது யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்கள். அடுத்தது வெண்ணி தேர்தல் மாவட்டம் என்று சொல்லுகின்ற போது போவனியா, மன்னார், முல்லைத்தீவு, மற்ற திருவண்ணாமலை, பட்டக்கிழப்பு, அம்பாறு, வடகிழக்கை சேர்ந்து 5 தேர்தல் மாவட்டங்களிலும் நாங்கள் போட்டி போட இருக்கின்றோம்.
இந்த 5 தேர்தல் மாவட்டங்களில் இபிடிபி சார்பில் யார் யார் போட்டியிடுகிறார்கள் என்பது முடிவாகிவிட்டதா?
கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டது. நாளை நாங்கள் எங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய இருக்கிறோம்.
வேட்பாளர்களின் பெயர்களை இப்பொழுது அறிவிக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்களா?
பயணமாகிக் கொண்டிருக்கின்ற பொழுது உடனடியாக எனக்கு சொல்லுவது சிரமமாக இருக்கும். நாளை வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அது உங்கள் எல்லாருக்கும் வெளிச்சமாகிவிடும்.
இபிடிபி கட்சியின் தலைமைச் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா. இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் தமது வேட்பாளர்களின் முதல் பட்டியலை இன்று வெளியிட்டுள்ளார்கள். நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமாரின் தகவல்கள்.
இலங்கையில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் 3 மாவட்டங்களில் தனித்து போட்டியிட தீர்மானித்துள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கண்டி மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை தாக்கல் செய்துள்ளது. முன்னாள் மத்திய மாகாண தமிழ் கல்வி அமைச்சர் எஸ் அருள்சாமி தலைமையில் தமது கட்சி வேட்பாளர்கள் 15 பேர் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார்கள் என்கின்றார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவரான முத்து சிவலிங்கம்.
கண்டி மாவட்டம், பதிலை மாவட்டம், கேகல் மாவட்டத்தை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுது. இதுவரை கண்டி மாவட்டத்தில் தாக்கல் பண்ணியிருக்கோம், 13 பதிலை மாவட்டத்தில் தாக்கல் பண்ணுவோம், கேகல் மாவட்டத்திலையும் தாக்கல் பண்ணுவோம். இது அருள்சாமி ஏற்கனவே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் 30 ஆண்டுகள் இருந்து அதுக்கு பிறகு அரசியலில் புகுந்தவர். ஒரு முறை அவர் இலங்கை அவர் மாகாண சபை அங்கத்தவராக சென்று இருந்திருக்கார், மாகாண சபை கல்வி அமைச்சராக இருந்திருக்கார்
என்று கூறிய அவர், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போட்டியிட தீர்மானித்துள்ள ஏனைய மாவட்டங்களில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியுடன் இணைந்து போட்டியிடும் என்கின்றார்.
ஏனைய மாவட்டங்களில் உதாரணமா நுவரேலியா மாவட்டம், ரத்னபுரம் மாவட்டம், கொழும்பு மாவட்டம், இந்த மாவட்டங்கள் எல்லாம் நாங்கள் வெற்றிலை சின்னத்தில் சேர்ந்து போட்டியிடுறோம். அதற்கான உடன்பாடு ஏற்பட்டிருக்குது, சில கோரிக்கைகள் விட்டுருக்கோம், அந்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. எங்கள் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய சில வழிமுறைகளை கூறியிருக்கோம், அதுகளெல்லாம் அவர்கள் ஏற்றிருக்காங்க. அந்த அரசாங்கம் அமைய போகிற நம்பிக்கையும் எங்களுக்கு உண்டு. அந்த அரசாங்கம் அமைந்த பிறகு நாங்கள் பங்காளியாக எங்கள் மக்களுடைய அந்த குறைகளை தீர்க்க வழி ஏற்படும்
என்றும் தெரிவித்துள்ள அவர், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமை கருதப்படும் நுவரெலியா மாவட்டத்தில் இம்முறையும் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆறுமுகன் தொண்டமான் போட்டியிடுவார் என்றும் தெரிவிக்கின்றார்.
3 பேர் தானே போட்டி போடுறோம். ஆறுமுகன் தொண்டமான் போட்டியிடுறாரு, திரு ஆதவன் அவர்கள் ஒரு வக்கீல், அதற்கடுத்து அனுஷா சிவராஜா அவர்கள், 3 பேரும் போட்டியிடுறாங்க. திருமதி சிவராஜா அனுஷா, முன்னாள் மாகாண சபை உறுப்பினர், முன்னாள் மாகாண சபை கல்வி அமைச்சர், முன்னாள் இந்திய உதவி தூதுவரா சென்னையில் இருந்தாரு. அவர் இப்போதைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மகளிர் பிரிவு தலைவியா இருக்கார். கொழும்பு மாவட்டம் பேர் இன்னும் பேர் என்ன பேர் தெரியல, இன்னும் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம், 2 நாள் இருக்குதானே. மாத்தலை மாகாண சபை உறுப்பினர் சிவஞானம் அவர்கள், அதுபோலதான் பதுலையிலையும் முன்னாள் தொழில் கமிஷனராக இருந்த கௌரவ மாரிமுத்து அவர்கள், அவர்தான் முதன்முதல் வேட்பாளர் அங்கே போட்டியிடுகிறார். அவர் தோட்ட தொழிலாளர் குடும்பத்தில் பிறந்தவர்
என்றும் கூறிய இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் முத்து சிவலிங்கம், ஏனைய மாவட்டங்களின் வேட்பாளர் பட்டியல் நாளை பூர்த்தி அடைந்துவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையின் திருகோணமலை நகர்பகுதியில் மனித புதைகுழி ஒன்றில் தோண்ட தோண்ட எலும்புக்கூடுகள் கிடைத்து வருவதாக கூறுகின்றார் நமது செய்தியாளர் உதயகுமார். அவரது செய்திக்குறிப்பு.
திருகோணமலை நகர பிரதேசத்தில் மனித புதைகுழி என சந்தேகிக்கப்பட்ட இடத்தில் தொடரும் அகழ்வு பணிகளின் போது தொடர்ந்தும் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இன்று வியாழக்கிழமை 4வது நாளாக இடம்பெற்ற அகழ்வு பணிகளின் போது 6 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளது. திருகோணமலை நகர பிரதேசத்திலுள்ள விளையாட்டு மைதானம் ஒன்றுக்கு அண்மித்த பகுதியில் இடம்பெற்று வரும் அகழ்வு அகழ்வு பணிகளின் போதே இவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி விளையாட்டு மைதான புனரமைப்பு பணிகளுக்காக அந்த பகுதி துப்புரவு செய்யப்பட்ட போது சில மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டது. அதன் தொடராகவே தற்போதைய அகழ்வு பணிகள் நடைபெறுகின்றது. அகழ்வு பணிகளின் போது கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் தனித்தனியாக புதைகுழிகளில் காணப்பட்டதாக கூறப்படுகின்றது. வேறு தடயங்கள் எதுவும் அங்கு காணப்படவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். மனித எலும்புக்கூடுகள் மற்றும் மனித எச்சங்கள் நீதிபதியின் உத்தரவின் பேரில் தற்போது சட்ட மருத்துவ அதிகாரியின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளது. நாளையும் அகழ்வு பணிகள் தொடர்ந்து இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தை உலுக்கி வரும் வியாபம் ஊழல் குறித்த விசாரணையை மத்திய புலனாய்வு அமைப்பு அதாவது சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
வியாபம் ஊழல் வழக்கை மத்திய புலனாய்வு பிரிவின் விசாரணைக்கு மாற்றி இந்திய உச்சநீதிமன்றம் இன்று வியாழக்கிழமை உத்தரவிட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநில சிறப்பு காவல் பிரிவு இந்த வழக்கு மீதான விசாரணையை மேற்கொண்டு வந்தது. மாநில முதல்வர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகள் வகிப்போர் அதன் மீதான விசாரணையில் தலையிடக்கூடும் என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இதனால் இந்த வழக்கு தொடர்புடைய விசாரணையை சிபிஐ எனப்படும் மத்திய புலனாய்வு பிரிவின் விசாரணைக்கு மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டிருந்தது. இந்த விசாரணையின் போது அரசு தரப்பில் ஆஜராகிய அட்டார்னி ஜெனரல் முகுல் ரோஹத்கி கூறுகையில், மத்திய பிரதேச மாநில அரசும் இவ்வழக்கின் விசாரணையை மத்திய புலனாய்வு பிரிவுக்கு மாற்ற விரும்புவதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து இந்த தீர்ப்பு இன்று வெளியாகியது. இதற்கிடையே இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி HL தத்து தலைமையிலான அமர்வு முன்பாக நடைபெற்ற இன்றைய விசாரணையின் போது மத்திய பிரதேச மாநில ஆளுநர் ராம் நரேஷ் யாதவை நீக்க நடவடிக்கை எடுக்க கோரும் மனு மீதான விசாரணையும் நடைபெற்றது. இந்த கோரிக்கை மனுவுக்கு பதிலளிக்க கூறி மத்திய பிரதேச மாநில ஆளுநர் ராம் நரேஷ் யாதவ் மற்றும் அம்மாநில அரசுக்கும் அந்த அமர்வு இன்று நோட்டீஸ் வழங்கியுள்ளது. சமீபத்தில் இந்த வழக்கு தொடர்புடைய செய்தியை சேகரிக்க மத்திய பிரதேசம் சென்ற டெல்லியை சேர்ந்த பத்திரிகையாளர் அக்ஷய் சிங் மர்மமான முறையில் மரணமுற்றது உள்ளிட்ட பல்வேறு சாவுகளுக்கும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் தொடர்பு உள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்ற இந்த குறிப்பிட்ட மரணங்களில் இறந்தவர்கள் பெரும்பாலும் வழக்கு தொடர்பிலான சாட்சிகள், குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் என்று கூறப்படுவதாலும் இது தொடர்பான சர்ச்சை தற்போது பெரிதாகியுள்ளது. தற்போது வெளியாகியுள்ள உச்சநீதிமன்ற உத்தரவின் காரணமாக இந்த மர்ம மரணங்கள் மற்றும் மத்திய பிரதேச மாநிலத்தில் மருத்துவத்துறை உள்ளிட்ட படிப்புகளுக்கான தேர்வுகளில் நடைபெற்றதாக கூறப்படும் ஊழல் குறித்தான விசாரணைகளை இனி சிபிஐ மேற்கொள்ளும். இந்த வழக்கு தொடர்புடைய அடுத்த கட்ட உச்சநீதிமன்ற விசாரணை வரும் 24ஆம் தேதி வெள்ளியன்று நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே தினத்தில் புதுடெல்லி வந்துள்ள மத்திய பிரதேச மாநில முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் மரணமுற்றுள்ள பத்திரிகையாளர் அக்ஷய் சிங்கின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது அவர்களது குடும்பத்தினருக்கு அவர் உதவி செய்ய முன்வந்த போதும் அக்ஷய் சிங்கின் குடும்பத்தினர் அவரிடம் நியாயமான நீதி விசாரணைக்கு மட்டுமே கோரியுள்ளனர். சிவராஜ் சிங் சௌஹானும் அவர்களுக்கு அது தொடர்பிலான உறுதியை அளித்துள்ளார். காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் மத்திய பிரதேச மாநில முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் பதவி விலக வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வரும் போதும் கூட தான் பதவி விலக முடியாது என திட்டவட்டமாக அவர் மறுத்துவிட்டார்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். அமெரிக்காவில் உள்ள உலக புகழ்பெற்ற ஹார்வார்டு பல்கலைக்கழகம் பழந்தமிழ் இலக்கியங்களை முக்கியமாக கற்பிக்கும் நோக்கில் தனியாக தமிழ் துறை ஒன்றை நிறுவ உடன்பட்டுள்ளது. இந்த முயற்சியை முன்னெடுத்தவர்கள் அமெரிக்காவில் மருத்துவர்களாக இருக்கும் டாக்டர் விஜயராகவன் ஜானகிராமன் மற்றும் டாக்டர் திருஞான சம்பந்தம் ஆகியோர். இதுகுறித்து டாக்டர் ஜானகிராமன் அவர்களுடன் பேசினேன்.
முக்கியமாக தமிழ் பல கோடி மக்களால் பேசப்பட்டு வந்தாலும் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் அதிகமாக அது நடத்தப்படவில்லை. முக்கியமாக பென்சில்வேனியா யூனிவர்சிட்டி, பெர்க்லி யூனிவர்சிட்டி, சிகாகோ யூனிவர்சிட்டி, 3 இடங்களிலும் எனக்கு தெரிந்து தமிழ் துறை இருக்கிறது. ஆனால் மிக பெருமையான பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி தொன்மையான மொழிக்கு தனி துறை ஒன்று அமைத்தால் அது எவ்வளவு நன்றாக இருக்கும் என்பது எங்கள் விருப்பம். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஒரு தனி துறையை ஆரம்பித்து செய்கிறது என்றால் உலக மக்கள் அனைவரும் அதை உன்னித்து கவனிப்பார்கள். நமக்கு ஒரு தனித்துவம் கிடைக்கும் என்பதை எண்ணி இதை நாங்கள் யோசித்தோம், முடிவு செய்தோம், அவர்களை சந்தித்தோம். June 30ஆம் தேதி அன்று அவர்கள் எங்களை அழைத்திருந்தார்கள். நானும் என்னுடைய அருமை நண்பர் திருஞான சம்பந்தமும் சென்று அந்த துறையின் பல தலைவர்களை சந்தித்தோம்.
அது எப்பொழுதிலிருந்து தொடங்கப்பட இருக்கின்றது, அதற்கான திட்ட முதலீடு என்ன, அந்த பணம் யாரால் எப்படி கொடுக்கப்பட இருக்கிறது இந்த பல்கலைக்கழகத்துக்கு?
நானும் என்னுடைய இணை நண்பர் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நாங்கள் இருவரும் ஹார்வர்ட் பல்கழகத்து முக்கியமான நபர்களோடு கலந்தாய்வு செய்தோம். அவர்கள் இதற்கு கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அதில் அவர்கள் சொல்லுகிற முக்கியமான அம்சங்களை நாங்கள் நிவர்த்தி செய்துவிட்டால் இன்னும் ஒரு ஆண்டு அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் அவகாசம் தருகிறார்கள். அதற்கான தொகை $6 மில்லியன். இதை சேர்த்து கொடுத்து விட்டால் முக்கியமான தமிழறிஞர்கள், தமிழிலே கற்றவர்கள், தமிழ் துறை பற்றி அக்கறை உள்ளவர்கள், ஆராய்ச்சி அனுபவம் உள்ளவர்களாக ஹார்வர்ட் பல்கழகம் உலகம் பூராக தேடி திரிந்து ஒரு நபரை அமர்த்துவார்கள்.
இப்ப நீங்களும் டாக்டர் திருஞான சம்பந்தம் அவர்கள் இருவரும் இணைந்து ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த முயற்சியானது உங்கள் 2 பேருடைய தனிப்பட்ட முயற்சி மட்டுமேவா?
அப்படி சொல்ல முடியாது. நாங்கள் இருவரும் முன்வைந்து எங்களுடைய சொந்த பணத்தை முதலீடாக வைத்து ஆரம்பித்ததால் தான் ஹார்வர்ட் பல்கழகம் எங்களை அழைத்தது, ஒப்புக்கொண்டு விட்டது. இதை பல தமிழ் சங்கங்களுக்கு உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அறிவித்த போது அவர்கள் எல்லோரும் நாங்களும் உங்களோடு சேர்ந்து கொள்கிறோம், சேர்ந்து கொண்டால் 2 ஆண்டுகளுக்கு பதிலாக எல்லோரும் சேர்ந்தால் ஓராண்டே முடித்து விடலாமே என்று சொன்னார்கள். எங்களுக்கும் அது மகிழ்ச்சி. ஓரிரு குடும்பங்களும் நண்பர்களும் செய்து பெருமைப்படுவதை விட தமிழ் இனமே சேர்ந்து செய்தால் அதற்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் உண்டு என்பது என்னுடைய எண்ணம். அதனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழ் இனம் அவ்வளவு பேரும் சேர்ந்து செய்வதாக எங்களுக்கு எண்ணம். சென்ற கலந்தாய்வில் $6 மில்லியன் கேட்டார்கள். காரணம் என்னவென்றால் தனித்துறையாக இயங்கும் இதிலிருந்து வருகிற வருமானத்தை வைத்தே நிரந்தரமாக தமிழ்துறை தலைவர் ஏற்கப்படுவார். அவர் ஆராய்ச்சி மட்டுமல்ல, தமிழிலே அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் 2 வகுப்புகளும் நடத்துவதற்கு அவருக்கான பண வசதிகள் இருக்கும்.
இப்ப நீங்கள் இருவரும் மட்டுமே முன் பணமாக எவ்வளவு தொகை கட்டி இருக்கின்றீர்கள் அந்த பல்கலைக்கழகத்திற்கு?
$1 மில்லியன். ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் 2 ஆண்டுகள் நேரம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அத்தனை தமிழ் மக்களும் சேர்ந்தால் ஓராண்டில் முடித்து விடலாம் என்று சென்ற வாரம் நடந்த தமிழ்ச்சங்க வருடாந்திர மாநாட்டில் பொதுமக்கள் உறுப்பினர்கள் அறிவித்தார்கள். எங்களால் $6 மில்லியன் உடனே கொண்டு வர முடியவில்லை என்றால் லெக்சரர் பெர்செப்டர் என்கிற குறைந்தபட்ச அளவில் தமிழ் துறையை ஆரம்பித்து பணம் வர வர தனித்துறையாக இயங்குவதற்கு ஒப்புக்கொண்டு விட்டார்கள்.
அமெரிக்காவில் மருத்துவராக இருக்கும் டாக்டர் விஜயராகவன், ஜானகிராமன். சிரியாவில் உள்நாட்டு யுத்தம் காரணமாக சொந்த இடங்களிலிருந்து இடம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை 40 லட்சத்தை தாண்டியுள்ளது என்று ஐநா கூறியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் சாதாத்.
பிளவுபட்டு சின்னாபின்னப்பட்டு நிற்கிறது சிரியா. ஒரு காலத்தில் மத்திய கிழக்கின் ஆபரணமாக ஜொலித்த 100 ஆண்டுகள் பழமையான நகரங்கள் இன்று வெறிச்சோடி கிடக்கின்றன. 4 ஆண்டுகளாகியும் இழுத்துக்கொண்டே போகும் உள்நாட்டு யுத்தத்திலிருந்து தப்பிப்பதற்காக மக்கள் வெளியேறியிருக்கிறார்கள். சிரியாவை விட்டு வெளியேறிய அகதிகளின் எண்ணிக்கை தற்போது 40 லட்சத்தை எட்டிவிட்டதாக ஐநா கூறுகிறது. இது அந்நாட்டின் ஜனத்தொகையில் 1/6. எல்லை கடந்து துருக்கிக்குள் செல்லும் அகதிகள் எண்ணிக்கை கடந்த 10 மாதங்களில் மட்டுமே 10 லட்சத்தை தாண்டியிருக்கிறது. 2011 மார்ச்சில் எழுச்சி ஆரம்பித்தது முதற்கொண்டு பார்த்தால் சிரியாவுக்குள்ளேயே 70 லட்சத்துக்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்திருக்கின்றனர். அகதிகள் நலனுக்கான ஐநா ஆணையாளர் அன்டோனியோ குட்டரேஷ் பிபிசியிடம் பேசிய போது பிரச்சனையின் தீவிரத்தை எவ்வித பூச்சும் இல்லாமல் அப்பட்டமாக
சொன்னார்.
முடிவில்லாத துயரமாக நமது தலைமுறை காணும் ஆக மோசமான மனிதாபிமான பேரவலமாக இது உருவெடுத்திருக்கிறது. எண்ணிக்கை பெரிதாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்டவர்கள் படும் கஷ்டமும் மிகவும் அதிகம். விடியலுக்கான வாய்ப்பும் கண்ணுக்கட்டிய தூரம் வரை தெரியவில்லை.
1.8 மில்லியன் பேருக்கு அடைக்கலம் தந்திருக்கின்ற துருக்கிதான் சிரியாவின் அகதிகளை அதிகம் சுமக்கும் நாடு. லெபனானில் 1.2 மில்லியன் பேரும் ஜோர்டானில் 6,29,000 பேரும் இருக்கின்றனர். சிரிய நகதிகள் 2,70,000 பேர் ஐரோப்பாவில் தஞ்சம் கோரியிருக்கின்றனர். இவர்களில் பலர் உயிராபத்துமிக்க கடல் பயணம் செய்து வந்தவர்கள். ஐரோப்பிய நாடுகளிடத்தில் ஒற்றுமை தேவை என்கிறார் குட்டரேஷ்.
What I think is important is for every European country to understand that this is not a situation where any country can stay away. This is a
இந்த சூழ்நிலையிலிருந்து விலகி இருக்க முடியாது என்பதை எல்லா ஐரோப்பிய நாடுகளும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது. அதிகரித்து வரும் இந்த சவாலை எதிர்கொள்ள ஐரோப்பிய நாடுகள் பொறுப்பை உணர்ந்து ஒன்றோடொன்று ஒத்துழைக்க வேண்டும்.
அகதிகள் நலனுக்கான ஐநா நிறுவனம் நிலைமையை சமாளிக்க வழியின்றி திணறுகிறது. அகதிகளுக்கு உதவ அதற்கு இந்த ஆண்டு தேவைப்படும் நிதியில் கால்வாசிக்கும் குறைவான பணமே அதன் கைக்கு வந்திருக்கிறது. 40 லட்சம் அகதிகளின் கஷ்டம் மேலும் அதிகரிக்கும் என்பதே இதன் விளைவு.
சிரிய மக்களின் அவல நிலை குறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பு தயாரித்து வழங்கியவர் சாதாத். இனி விம்பிள்டன் செய்திகள். விம்பிள்டன் மகளிர் இறுதி ஆட்டத்தில் அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸும் ஸ்பெயினின் கேப்ரியலா முகுருசாவும் மோத இருக்கின்றார்கள். முகுருசா போலண்டின் அக்னிஸ்கா ரெட்வன்ஸ்காவையும் செரீனா வில்லியம்ஸ் ரஷ்யாவின் மரியா ஷரப்போவாவையும் தோற்கடித்தார். சற்று முன் முடிவடைந்த இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் செரீனா வில்லியம்ஸ் ரஷ்யாவின் மரியா ஷரப்போவாவை 2-0 அதாவது 6-2, 6-4 எனும் நேர் சீட்களில் தோற்கடித்தார். முன்னதாக நடைபெற்ற முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் கேப்ரியல முகுருசா அக்னேஸ்கா ரெட்வன்ஸ்காவை போலண்டைச் சேர்ந்தவர் அவர் அவரை 6-2, 3-6, 6-3 எனும் சொற்களில் தோற்கடித்தார். இந்த இரு மகளிருக்கிடையேயான இறுதி ஆட்டம் எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெற உள்ளது. நாளை ஆடவருக்கான அரையிறுதி போட்டி. முதல் போட்டியில் ஆண்டி மரி ரோஜர் ஃபெடரரை எதிர்த்து ஆடுகின்றார். மற்றொரு ரிச்சர்ட் கேஸ்கே யோக்கோவிச்சை எதிர்த்து ஆடுகின்றார் என்கிற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.